ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
நான் பாடம் நடத்துறதுல எழுதுறதே இல்லை. என் எழுத்து சுமாரா இருக்கும். அது வேற. நம்ம போர்டில் எழுத ஆரம்பிச்சா நீங்க பாரு பேச ஆரம்பிச்சு. நம்ம போர்டில் எழுதுறோம்னு வச்சுங்க, இதுதான் சரியான நேரம்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. நம்ம பேர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் அசையப்படாது, பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக என்ன பையன், நீங்களே குறிச்சுக்கிறீங்க, எல்லாருக்கும் நல்லா தெரிந்தவர்கள் தான். கண் உயிரினாலே பார்க்கிறது, ஆனாலும் அந்த கண்ணுக்கும் உயிருக்கும் இடையிலே சூரிய ஒளியோ அல்லது மின் ஒளியோ. அதுபோல உயிர் இந்த உலகத்தின் அனுபவங்களை அனுபவிக்கின்ற பொழுது இடையில் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நாம் இந்த பொருளை அனுபவிக்க இயலாது. எப்படி கண்களுக்கும் கண்கள் என்ற உறுப்புகளுக்கும் உயிருக்கும் இடையிலே இறைவனுடைய இடையிலே ஒளி இருக்கிறதோ, அதுபோல உயிருக்கும் இறைவனுக்கும் இடையிலே இறைவனுடைய திருவருளாக இருக்கிற ஒளி இருக்கிறது. எனவேதான் அந்த ஒளியினாலேதான் உயிரானது இயங்குகிறது என்று காட்டுகிறார். திருவுப்பயனினுடைய இன்னும் இரண்டு அதிகாரங்களுக்குள்ளே ஒரு செய்தியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் என்பது வேறு, இறைவனுடைய சிவபோகம் என்பது வேறு. மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனுடைய திருவருள் என்பது வேறு. விளக்கம் சொல்லுகிறேன், இறைவனுடைய திருவருள் என்பது வேறு. அதன் பிறகு இறைவனுடைய முக்தி பேரு வீட்டுப்பேரு என்று சொல்லுகிறோமே, அது வேறு. எனவே வீடு என்பது வேறு, அருள் என்பது வேறு. அருள் என்பது இப்பொழுது நாம் இயங்குவதற்கும் இங்கே உட்கார்ந்து கொள்வதற்கும் நமக்கு துணையாக இருக்கின்ற இறைவனுடைய அருள், அதுதான் சக்தி. இந்த அருளை வைத்துக் கொண்டுதான் அதனை மேலும் 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 வளர்க்க இறைவனுடைய முக்தி பேரை அடைந்து அந்த பேரின்பத்தினுடைய சிவபோகத்தை அனுபவிக்கிறோம். எனவே சிவபோகம் என்பது இறைவனோடு இரண்டர கலந்து அவனுடைய திருவடியில் வாழ்வது. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் நமக்கு துணையாக இருப்பது நம்மோடு கலந்திருக்கக்கூடிய இறையருள். இந்த இறையருளால் நாம் இறைவனை போய் அடைய வேண்டும். அப்பொழுது இறைவன் வேறு ஒன்றாக மாறுகிறான். இறைவன் அருளாக நம்மிடத்திலே இருந்த ஒருவன் வேறொரு பொருளாக மாறுகிறான். அந்த வேறொரு பொருளை அடைவதற்கு இந்த திருவருள் நமக்கு துணை செய்கிறது. அவன் அருளால் என்ன அழகு பாருங்க, இப்ப புரிஞ்சிருக்கும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கினர். அப்ப அவன் அருள் வேற, அவன் தாழ் வேற. அதுதான் நம்முடைய கடைசியாக நாம் இங்கே திருவருள் பயனிலே அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கினா எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வது, நம்மை பின்னே இருந்து உந்துவது இறை அருள். நாம் செல்ல வேண்டியது இறைவனை நோக்கி, அவனுக்கு பின்னே நாம் செல்ல வேண்டும். நமக்கு பின்னே வருவது இறைவனுடைய அருள், நாம் இறைவனுக்கு பின்னே சென்று அவனை அடைய வேண்டும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை நோக்கி ஓடினார். அவரை நோக்கி வந்தார் இறைவன். ஓலையை கொண்டுட்டு வந்தாரா இல்லையா? ஓலையை கொண்டு சுந்தரம் சாமிகிட்ட நேரா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை போய் முன்னாடி நின்னார். கூட்டத்துக்கு போய் சேக்கலார் பாடுவார், அவனுக்கு முன்னாடி போய் நின்னார். அவனு போய் முன்னாடி நின்ன உடனே ஓலை வச்சிருக்கேன். அவர் பித்தன்னாரு அதுனாரு இதுனாரு, இந்த பாரா இருக்க ஓலைன்னா படிக்க அவர் ஓடி வந்தார். அவர் ஓடி வந்த உடனே இவர் ஏத்து தரமாட்டேன்னு மறைச்சிக்கல நிக்கணும் அப்படிதான் நினைக்கல. இவர் ஓட ஆரம்பிச்சார், யாரு கிழவர். அப்புறம் இவர் பின்னாடி தொடர்ந்துட்டு போனார், போய் பிடிச்சு விட்டார் சேக்கலார் பாடினார். சுந்தரமூர்த்தியை தவிர யாருப்பா அவனை போய் பிடிக்க முடியும்? அந்த கிழவனை சுந்தரமூர்த்தியை தவிர யாரு பிடிக்க முடியும்? அப்ப அவர் இவனை தேடி முதல்ல வந்தார், அதான் இறை திருவருள். பிறகு அவனை தேடி இவர் ஓடுகிறார், அதுதான் முக்தி பேர், அதுதான் ஜீவன் முத்தர். இதை சொல்லுவதுதான் திருவருட்பயனுடைய நிறைவு நிலை, அதுதான் அறியும் நெறி. நாம் இறைவனை ஆச்சாரியின் மூலமாக இறைவன் யார் என்று உணர்ந்து கொண்டோம். ஐந்தாவது அதிகாரத்திலே இறைவனுடைய திருவுருவமாக ஆசிரியர்கள் நம்மிடத்திலே தோன்றி நீ இறைவனுக்கு அடிமை என்று நமக்கு உபதேசித்தாள். நீ என்னமோ நீதான் தலைவன் நினைச்சிட்டு இருக்க, இல்ல நீ தலைவன் இல்ல, நீ தலைவன் இல்லை, நீ அமைச்சன் இல்ல, என்ன சொல்றாலும் அந்த கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். உனக்குன்னு உரிமை கிடையாது, ஏன்னா நீ நாளைக்கால வீட்டுக்கு போகணுமா இல்ல அமைச்சர் வைக்கணுமா எனக்குள்ள தெரியும். அப்ப நீ நான் சொல்லப்படுதா நீ கேட்கணும். அப்ப நீ தலைவன் இல்லை, இறைவன் தான் தலைவன், அவனுக்கு நீ அடிமை என்று சொல்லுவதுதான் ஞானாசிரியனுடைய நிலை. அதைத்தான் சொல்லுகிறார், கண் பார்க்கிறது உயிரால் பார்க்கிறது, உயிருக்கும் கண்ணுக்கும் நாப்பண் இடையில். எப்படி ஒளி இருக்கிற, ஒளி இல்லை என்றால் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் அந்த பாட்டுல. இரண்டுக்கும் நடுவிலே ஒளி இருக்கிறது, அந்த ஒளியினாலே இதுவரை கண் ஒரு பொருளை பார்த்து வந்தது. அந்த ஒளி இல்லை என்று சொன்னால் நீ எதனையும் பார்க்க முடியாது. அதுபோலத்தான் இறைவனுடைய திருவருள் உனக்கு இடையிலே இல்லை என்றால் நீ எதனையும் காண முடியாது. இது அடுத்த திருக்குறள் இன்னும் நல்லா சொல்லுவார், குறள்ல சொல்லுவார், அவன் காட்டுறான் நம்ம போய் உட்கார்றோம், அவன் கண்ணு காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று ரெண்டை சொல்வார்கள். சிவஞான போதம் அதை காட்டும், ரெண்டு உபகாரம் உண்டு, காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். நீ சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புக்கு போ அல்லது சித்தாந்த பயிற்சி வகுப்புக்கு போ என்று சொல்லுவது அவன், அது காட்டும் உபகாரம். அவன் காட்டுவதோடு இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிற பொழுது காணும் உபகாரம், நீ அவர்கள் சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் புரிந்து கொள்வதற்கு உனக்கு நான் துணையாக இருந்து அறிவை தருவேன் என்று இங்கே வந்து அவன் காணும் உபகாரத்தோடு இருந்தாத்தான் நாங்க சொல்றது புரியும். அப்ப நாங்க இங்க வந்து சொல்றது எங்களுக்கு புரியும்னாலும் அவன் எங்களோட வரணும். சில நேரத்தில் நாங்க சொல்றதே புரியாது, இல்லை என்னமோ சொல்றாரு கேட்டுக்குவோம், என்னமோ பாரு தாற்பரியம்ங்கிறாரு தற்பரியம்ங்கிறாரு என்னமோ சொல்றாரு. அப்ப நாங்கள் சொல்லுவதும் உங்களுக்கு தெளிவுற வேண்டுமானால் கேட்டல் தெளிதல், அது தெளிவுற வேண்டுமானால் இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை செய்ய வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் ஆறாவது பாட்டுக்குள்ளே போகிறோம். கண் தொல்லை, தொல்லை என்றால் பழங்காலம் என்பது பொருள். கண் தொல்லை காணும் நெறி, காணுகின்ற வழக்கம், கண்ணுன்னு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து காணுகிற வழக்கம். ஏன் அப்படி எழுதுறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் கண்ணு இருந்தாலும் பார்க்கிற பார்வை எல்லோருக்கும் ஒன்று அல்ல, அவரவர் எண்ணம் போல் அந்த பார்வை அமையும். குற்றாலத்துல போய் நின்றால் ஒரு கவிஞன் அருமையாக அருவி நீர் விழுகிறது என்று கற்பனை செய்வான். பால்காரன் போய் நிக்கிறான்னு வச்சுங்க, அவனே பா இது நம்ம ஊர்ல இப்படி கொட்டுனா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும். குற்றாலத்துக்கு போன அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி தானுங்க அந்த குற்றால நீர் தெரியும். ஒரு பால்காரன் போறான்னா அவன் இப்ப நம்ம அந்த தண்ணிக்கு பைப்ப போய் பிடிச்சுக்கிட்டு அதுல மருந்த கலந்து விட்டுறாங்க, பால்ல கலக்க முடியல, ரொம்ப பால்கார தடுமாறான், ஏன்னா கிணத்து தண்ணி கிடையாது, எல்லாம் பம்பு தண்ணி தான், பம்பு தண்ணியில மருந்த கலந்து விட்டுறானா அப்ப இவன் தண்ணி கலந்துருக்கான் எவ்வளவு கலந்துருக்கான்னு கண்டிப்பா தெரியும், பால் வாங்க மாட்டேங்கிறான். அதனால இவன் நல்லது நீங்க தேடி தெரிய வேண்டி இருக்கு. இவன் குற்றாலத்தை வந்து நேரம் வச்சுங்க, அந்த குற்றாலத்தை அருவியை பார்த்தனும், அந்த இருவி எங்க ஊர்ல கொட்டப்படாதா, நமக்கு விசேஷ நல்லா நடக்குமே நினைப்பான். அப்ப அவரவர் கண்களுக்கு அந்தந்த உலக போக பொருள்கள் அததுவாக தெரியும். எனவேதான் தொல்லை கண் என்ன, பழைய காலத்து நீ ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப காக்கைக்கு ரெண்டு கண்ணு ஆனா ஒரே பார்வை என்று சொல்லுவார்கள், நமக்கு ரெண்டு கண்ணு ரெண்டா பார்த்தா என்ன ஆகும் கதை, ரெண்டு அப்ப ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி வேண்டியதா இருக்கும், ரொம்ப போயிடும். அப்ப கண் ஒன்றாக இரண்டு கண்களாக இருந்தாலும் பார்வை ஒன்றாக இருப்பது போல என்று எழுதுவார்கள். கண் தொல்லை காணும் நெறி, காணுகின்ற நெறியானது கண் உயிர், கண்ணுக்கும் உயிருக்கும் நாப்பண், நாப்பன் என்றால் நடுவில் என்பது பொருள். நாப்பண் ஒளி, நாப்பண் நடுவிலே ஒளி இருக்கிறது. அது இல்லை அல்லது அது இல்லை என்றால் ஒளி இல்லை, நாம் கண்ணால் பார்க்க முடியாது. நாப்பண் ஒளி உண்டு, இடையிலே ஒளி உண்டு. அது அல்லது ஒளி அல்லது இல்லை, ஒளி அந்த கடைசியில் இருக்க ஒளியை இப்ப கொண்டு வரும். ஒளி அல்லது ஒளி இல்லை என்றால் காணுவது இல்லை. அப்ப இறையருள் நம் உயிருக்கும் நம்முடைய போகப்பொருளுக்கும் நம்முடைய வினைக்கும் இடையிலே இறைவனுடைய அருள் இல்லை என்றால் எதனையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம், எதனையும் செய்ய இயலாது என்று அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி கண்ணுக்கும் உயிருக்கும் இடையிலே ஒளி இருந்து ஒரு பார்வையை தருகிறதோ, அதுபோல உயிருக்கும் போகப்பொருளுக்கும் இடையிலே இறைவனுடைய திருவருள் இருப்பதனாலே தான் அந்த போகப்பொருளை நாம் அனுபவிக்கிறோம். 7வது பாடல். புன் செயலினோடு புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாக மதி. தெளிவாக சொல்கிறார், புன் செயலோடு சிறிய செயல்கள், நாம் உலக வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புன் செயல்கள் தான், அழியக்கூடிய சிறிய செயல்கள். இன்னும் சொல்லப்போனால் சிற்றின்பம், சிறிய இன்பத்தை தருவது. சிற்றின்பம் என்றால் உடல் இன்பம் மட்டுமல்ல, சிற்றின்பம் என்றால் இப்ப சாதாரணமா காப்பி குடிக்கிறதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா அதுவும் சிறிய இன்பம், அழிந்து போகக்கூடிய இன்பம். அப்ப அந்த சிறிய இன்பம் எதனால் வருகிறது என்றால் புலன் செயல் போல, புலன்களால் அது செய்யப்படுகிறது. ஆனால் அந்த புலன் என்ன நினைக்கிறது, நம்மால் தான் எல்லாம். இப்ப கண்ணு என்ன நினைக்கிறேன், நான் தான் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன், நான் கண்ணால பார்த்தேங்கிறான், அடிச்சு சொல்றானா இல்லையா, நீ என்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு போனங்கிற, நான் கண்ணால பார்த்தேங்கிறான். இப்ப கண்ணால பார்த்தேன்னா இவன் கண்ணால பார்ப்பதற்கு இறைவன் இவனுடைய உயிரை படைத்திருக்கிறான். இப்ப கண்ணால பார்க்க, வெறும் கண்ணுன்றா பார்க்க முடியுமா? புலன்கள் போல், அதான் ஓமை. புலன் என்பது ஐம்புலன்களை இயக்குகின்ற நிலையில் இருக்கின்ற உயிர் போல. புன் செயலை செய்கிறவதற்கு ஐந்து புலன்களினாலே புன் செயல்களாக இருக்கக்கூடிய இந்த செயல்களை செய்வதற்கு, வாழ்க்கையிலே காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை செய்யக்கூடிய அனைத்தும் இறை வழிபாட்டை தவிர அத்துணை செயல்களும் புன் செயல்கள் தான், அழிந்து போகிற செயல்கள் தான். இறைவனை வழிபட்டு ஒரு மனதில் நிம்மதியோடு வீட்டுக்கு வந்து பாருங்கள், நம்முடைய மனம் மிகுந்த நிறைவு பெற்றிருக்கும். இப்ப இதே ஒரு காப்பி சாப்பிட்டோம் அல்லது ஹோட்டல் போய் சாப்பிட்டு நாலு பேரோட சேர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்க, சாப்பிட்டு வந்ததுனால நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது என்று சொல்ல முடியாது. ஆனா நாலு பேரோட போய் திருவாசம் பாடிட்டு அப்படி கோயிலை வளம் வந்து வந்தா வீட்டுக்கு வருவது ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். இப்ப சொல்ற புன் செயல்கள், புன் செயலினோடு புலன் செயல் போல, புன் செயல்களை செய்வதற்குரிய புலன் செயல் போல, புலன்கள் அதனை செய்ய இல்லை, புலன்களை செய்வதற்கு உயிர் அதற்கு காரணமாக அமைகிறது. அதுபோல நின் செயலை, உன்னுடைய உயிரால் செய்யப்படுகிற செயலை மண் செயலாக, இறைவனுடைய திருவருள் செயலாக நீ ஏற்றுக்கொள்வாய, தெளிந்துகொள். இதுவரை நாம் ஏழு பாடல்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஏழு பாடல்களிலும் நமக்கு உமாபதி சிவம் நிறுத்துவது, எந்த காரியமும் உன்னால் இல்லை, இறைவனுடைய திருவருளால் நடைபெறுகிறது என்பதை அறிந்துகொள். இதுதான் அறியும் நெறி. இதை நீ அறிந்து, பொதுப்படையா பாத்தீங்கன்னா இதுதான் அறியும் நெறி, அறிந்து கொள்ள வேண்டும். மண் செயலாக, மண் செயல் என்றால் இறைவன் மன்னன், இறைவனுடைய செயலாக, இறைவனுடைய செயல் அவனுடைய திருவருளாக நினைத்துக் கொள்வாயாக. செயலாக செயலதாக மதி, அவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே புலன்கள் பார்ப்பது, ஐம்புலன்கள் பார்ப்பதெல்லாம் உயிரால் நடக்கிறது. அந்த ஐந்து புலன்களும் தான் பார்ப்பதாக நினைத்தால் அது தவறு. அதுபோல நாம் நம்முடைய செயல்களை செய்வதற்கு நாம் தான் முயற்சி செய்து செய்கிறோம் என்று எண்ணாதே. இறைவனால் தான், இறைவனுடைய திருவருளால் தான் செய்யப்படுகிறது. ஏன் இதை சித்தாந்தம் படிக்கிற போது திருவருள் பயனை முதலில் படிக்கிறோம், முதலில் படிக்க வேண்டும் என்றால் இதுக்குதான். நாம வந்து உலகத்திலெல்லாம் நம்மால முடியுதுங்கிற தன்னுடைய தற்பவம் என்று சொல்லுகிற தன் முனைப்பு, இந்த முனைப்பை நீக்குவதுதான் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. சித்தாந்தத்தினுடைய என்ன, நீ எல்லாம் உன்னால்தான் நடக்கும் நினைக்காதப்பா, உன்னை செய்ய வைப்பதற்கு இறைவனுடைய திருவருள் துணை செய்கிறது என்பதுதான். அதனால்தான் சொல்றார், தித்திக்கும் பால் தானும் கைக்கும். தித்திக்க வேண்டிய பால் கசக்கும், கைக்கும் என்றால் கசக்கும், தித்திக்கும் தெரியும் பால் தெரியும், தித்திக்கின்ற பால் கசக்கும். திருந்திழும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின் ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். பார்த்தன் என்ற சொல்லுக்கு வையாபுரியா அவர்கள் திருவருள் என்று எழுதுகிறார்கள். பார்த்தன் இறை அருள், பார்த்ததனை பார். இந்த திருவருளை பற்றி திருவருளை அனுபவிக்கப்படுவதில் ஓராதே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடையதா, நாம் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் தன்னுடையது என்று நினைத்து அதனை இறைவனுடைய திருவருளை ஆராய்ச்சி செய்யாதே. ஏன்னா பல பேர் அப்படித்தான் சொல்றான், இறைவன் திருவருள் கிட்ட நான் முயற்சி பண்ணலன்னா எப்படிங்க இறைவன் திருவருள் எனக்கு வரும் அப்படின்னு. நான் ஓட்டப்பந்தயத்தை முதல் பரிசு வாங்கினா நான் ஓடணுமா இல்லையா, நான் ஓடுவதற்கு பயிற்சி அடைஞ்சிருக்குமா இல்லையா, அப்படித்தானே ஓட முடியும். அப்ப ஓடுவதற்கு நான் முயற்சி செய்து அதிலே கொஞ்சம் என்னுடைய திறமையை வளர்த்து கொண்டால் தானே வெற்றி பெற முடியும். இதுக்கென்ன சாமி ஓராதே, திருவருளை பற்றி நீ ஆராயாதே. ஏனென்றால் உன்னுடைய ஓட்டத்திற்குரிய கால்களுக்கு வலிமை தருவதே இறைவன் திருவருள் தான். கால்களுக்கு வலிமை தருவது எல்லாருமா ஓட முடியும், ஓடுவதற்கென்று நீ பயிற்சி பெற்றாலும் கூட அந்த ஓடுவதற்கு உனக்கு அதுல ஓட்டப்பந்தயத்து வர வெற்றி பெற காலை முடிச்சு போறா இல்லையா, அதுக்கப்புறம் இறையருளால் கால் நல்லா ஓடுது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சா இல்லையா, நீங்களா பாக்குறது இல்லையா, எல்லாம் சிவனோட கலந்துட்டீங்க. எதையும் பாக்குறது இல்ல. ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, உன்னுடையதான் என்று நினைத்துக் கொண்டு அதில் நீ ஆராய்ச்சி செய்யாதே. அது மட்டுமல்ல, ஒன்றையும் உற்று உண்ணாதே, ஒவ்வொன்றையும் பெற்று அது தன்னால் பெற்றது என்று எண்ணாதே, உண்ணாதே என்று சொன்னால் நீ நினைத்து பார்க்காதே என்பது பொருள், நினைக்காதே ஆராய்ச்சி செய்யாதே. இறையருளை பற்றி அது எப்படி இருக்கும், இறையருள் நேரடியா வருமா இல்ல பக்கவாத்தியமா வருமா அப்படிலாம் நினைக்காத. ஒன்றையும் உண்ணாதே, உன்னுடைய வெற்றியால் அல்லது ஐம்புலன்களால் உன்னுடைய உடல் வலிமையினால் வெற்றி பெற்றதை கூட நீ நினைத்து பார்த்து அதை பார்த்து நம்மால் தான் முடிந்தது என்று எண்ணாதே. முந்தி பாராதே, என்னால் நிச்சயம் இறையருளை அடைய முடியும், இறைவனுடைய திருவருளை அடைய இறைவனை அடைய முடியும் என்று உன் தன்முனைப்பை நினைக்காதே, அவன் அருள்தான் வேண்டும். எனவே அவன் அருள் இருக்குமானால் நிச்சயம் அவன் தாள் வணங்க முடியும். எனவே நானே வணங்கி விடுவேன் என்று நினைக்காது. என்ன அர்த்தம்னா, பாச கரணத்தால் பாச கருவிகளாலும் பதி நம்முடைய பசு கரணத்தாலும் பசு ஞானம் என்று சொல்வார்கள், பாச ஞானம் என்று சொல்வார்கள். பாச ஞானம் அதான் முதல் பகுதி. பசு ஞானம் நீ முந்தி பாராதே, அது பசு ஞானம். எனவே பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் இறைவனுடைய அருளை அடைந்து விடலாம் என்று எண்ணாதே, பாராதே, பார்த்ததை பார், அவனாலேயே நீ அவனை பார். இப்ப மூன்று, ஒன்று பதி ஞானம், மற்றொன்று பசு ஞானம், மூன்றாவது பதி ஞானம். இதுக்கு சாதாரணமா ஒரு விளக்கம் சொல்றேன், அதுக்கு ஒரு பெரிய விளக்கம்லாம் உண்டு, அதுக்கெல்லாம் தனித்தனி பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க தசகரியத்தில், அதுக்கெல்லாம் பதிவு. நம்ம அந்த பாட்டுக்குள்ளையெல்லாம் இப்ப போக வேண்டாம், ஆரம்பம் தானே. என்ன சார் அப்படின்னா, ஞானம் பெறுவது என்பது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அருள், இறைவனை அடைவதற்குரிய அருள். இந்த அருளை தருவதற்கு மூன்று ஞானமும் தேவை, பாச ஞானமும் தேவை, பசு ஞானமும் தேவை, பதி ஞானமும் தேவை. ஆனால் முழுமையாக இறைவனை அடைவதற்கு இவை ரெண்டும் துணை செய்யாது, பதி ஞானம் மட்டும்தான் துணை செய்யும். அருளை பெறுவதற்கு பாச ஞானம் தேவை, பசு ஞானம் தேவை, முக்தியை பெறுவதற்கு பதி ஞானம் தேவை. சரி, பாச ஞானம்னா என்ன? ஒண்ணும்ல, நாம தேவாரம் திருவாசம் எல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் கருவி. இதனால இறைவனை அடைஞ்சிடலாம்னா அடைய முடியாது. நீவாடு படிச்சு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பாசம் கருவி. நாம திருவாசகம் நமக்கு இறைவனை போற்றுவதற்கு ஒரு கருவி, ஒரு புஸ்தகம் தானே. பசுஞானம் என்பது நம்மால் நிச்சயம் ஒரு செயலை செய்து, நானே இப்ப பிறருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு அன்னதானம் போட்டேன், அதனால் எனக்கு இறைவன் திருவள்ள நாளைக்கே கிடைக்க போகுது அப்படின்னா அது பசுஞானம். ஆனா இது ரெண்டும் தேவைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதாலேயே இறைவனை அடைந்து விடலாம் என்பதல்ல. ஆக பாசம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கருவிகள், இறைவனை வணங்குவதற்குரிய கருவிகள். பசு ஞானம் என்று உயிர் ஞானத்தை சொன்னால் இந்த உயிருக்குரிய உடம்பால் செய்யப்படுகிற சரியை. இப்ப அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு பதிஞானத்தால் தான் இறைவனை அடைய முடியும். ஒன்றை சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும். சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்றை எடுத்துங்க. அவரிடத்தில் பாச ஞானம் இருந்தது, பசுஞானம் இருந்தது, கடைசியில் பதிஞானம் வென்றது. பாச ஞானம் என்பது நாள்தோறும் அவரை அடையவர்களுக்கு சோறு போட்ட நிலை, சோறு போடுகிற கருவி. எனவே அதை போட்டார், ஏன்னா அதை போட்டு சாப்பிட்டா தான் இவர் சாப்பிடுவார். மற்றவங்க சோறு போட்டதும் சிறுத்தொண்ட சோறு போட்டதும் என்ன வித்தியாசம்? அவங்க எல்லாம் சோறு போட்டாங்க, இல்லைன்னா இவங்க சாப்பிட்டு சோறு போட்டுக்கிட்டாங்க. ஆனா சிறுத்தொண்டர் தான் யாராவது ஒருத்தன் சாப்பிட்டாத்தான் நான் சாப்பிடுவேன். இது அவருடைய பாச ஞானம். அதே நிலையில பசு ஞானம் சார், ஏய் 5 வயசு ஒன்னும் குறைவு இருக்கப்படாது, அம்மா பிடிச்சுக்கணும், அம்மா ஐயா வெட்டணும், அம்மா பிடிச்சுக்கணும், ஐயா வெட்டணும், நான் வெட்டுறேங்க எல்லாம் பண்ணிடுறேன்ட்டான். இது பசுஞானம். என்னால் முடியும் நல்ல, நான் நரபசு தான்ப்பா சாப்பிடுவேன், தரேன் தம்பி எங்க வீட்டுல இருக்கு. அட இல்லப்பா, இப்ப மனுஷனாராம், அது எது குழந்தை தரேன், 5 வயசு தரேன், எல்லாத்துக்கும் தரேன் தரேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. தாம்பளைய பொழப்பேன், எல்லாம் முடிஞ்சது கட்சியில் வந்து வீட்டுக்கார மாட்டத்தான் சரணடையும். அவர்கிட்ட வந்து என்ன, நமக்கு பொருள் கொடுத்தால் யார் தருவார் அப்படின்னு. நம்ம பையனை அழைச்சிட்டு வாங்கன்னு அந்த அம்மா சொன்னான். அப்ப அதுவரை அவருடைய பசு ஞானம், என்னால் முடியும்னர், ஆனால் அறுத்தாச்சு, பசு ஞானம் அறுத்தாச்சு. அறுத்ததுனால உடனே அறுக்கிற போதே கண்ணப்பருக்கு கண்ணு கொடுக்கற போதே அறுக்கிற போதே இவர் தடுத்திருக்கணுமா வேண்டாமா? கண்ணப்பருக்கு மட்டும் 2வது குத்துறவு தடுத்துட்டாரா இல்லையா? அது மாதிரி அறுவாட்ட நாயனார் கழுத்துல கத்திய வச்ச தடுத்தாரா இல்லையா? அப்ப சிறுத்தொண்ட நாயன் மட்டும் பிள்ளைய வெட்டுறது தடுக்கணுமா வேண்டாமா? இந்த சாமியார் ரொம்ப மோனம், சாமி மோசம். ஆனால் வெட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், வெட்டுகிறார், தானே உண்ண வேண்டும் என்ற நிலை வருகிறது. வருகிற பொழுது இல்லை, இறைவன் திருவருள் தருகிறான், நீயே நீ பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையை உண்ண வேண்டாம் என்று இறைவனுடைய ஞானம் உன் பிள்ளையை கூப்பிடு. சாப்பிட உட்கார்ந்த உடனே சாப்பிடணும் அவர் நினைக்கிறேன், ஏன்னா அவர் சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடணும். சார் யாரு சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடணும்? அடியார் வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவர் மூலக்கையெல்லாம் கேட்டு சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடணும். இவர் டபாடு இருக்க போறாரு, ஏன்டா நான் இவ்வளவு கொஞ்சமா சாப்பிடாம இருக்கேன், நீ பெண்ணு அவசரமா சாப்பிட உன் பிள்ளையை கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்ப சிறுத்தொண்டர் என்னாயிட்டா, தன்னை மறந்தார் தான், அவரு சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடணும். அப்ப இவர் தன்னை மறந்து நினைவிட்டார், அவசரமா இவர் சாப்பிட போயிட்டார். இதுதான் பதி ஞானம். தன்னை மறந்து அடியவர் சாப்பிட வேண்டும், வந்திருக்கிறவர் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணம் தான் அவருக்கு மகனை கூப்பிட்ட பொழுது திரும்ப மகன் வருகிறான். இதுதான் பாசம், பசு, பதி ஞானங்கள். தன்னை மறந்து இறைவனை நினைக்கிறவர், அடியவரை அடியவர் சாப்பிடணும், அதனால நம்ம சாப்பிட்டோம்னா தான் அவர் சாப்பிடுவாரு, ஏன்னா அவங்க வேற சாப்பிடுறது ஆளு தேடுறான்ட்டாரு. நான் தான் திருநீர் பூச்சுக்கேன், நான் உட்காரம் சாப்பிடுறேன்ட்டாரு. சரி சாப்பிடு, ஒன்னும் இல்லை, யார் யார் திருநீர் பூச்சுறாங்க எவ்வளவு, நீ உட்காந்து சாப்பிடு சாப்பிடணும். அவ இல்லை, நான் எப்பொழுதுமே நீங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அதனால நீங்க 1 வாய் வச்சிருங்க, நான் 1 வாய் அப்புறம் வைக்கிறேன் சொல்லணுமா வேண்டாமா? தன்னை மறந்தார், தன்னுடைய இதுவரை நடந்திருந்த பாசஞானம் பசுஞானம் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். மறந்துட்டு என்ன பண்ணிட்டார், இந்த ஆள் சாப்பிட்டா சாப்பிடும்னா நம்ம சீக்கிரம் சாப்பிட்டா தான் இவரும் சாப்பிடுவாரு அப்படின்னு தன்னை மறந்து செயலில் ஈடுபட்டதினால் இறைவனவனா நிறுத்து பையனை கூப்பிடறார். அதெல்லாம் உதவான்னார், போய் கூப்பிடறார், கூப்பிட்டாச்சு வந்தார். இதுதான் இங்க சொல்றாரு, ஓராதே ஒன்றையும் ஒண்ணாதே, நீ முந்தி பாராதே. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறை அருளை நீ சிந்தனை செய்ய முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாரு. அவனார் பார்த்ததனை பார், எனவே அவனை அவனாலேயே நீ பார்ப்பாயாக. பார்த்தது பார்த்தன் அதனை பார், பார்த்தனை வைத்து அந்த திருவருளை வைத்துக் கொண்டு நீ அவரை பார்.